ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பச்சை விடுதல் தான் நீங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்குதல்னா ஆன்மா எங்கும் இருக்கும் பொருள். ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற பொருள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இப்ப நாம ஆன்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, நாம உடலுக்குள்ள நாம வந்து இருக்கிறதுனால, நாம வந்து உடலை கொண்டுதான் எதையும் அறிய முடியும் அப்படிங்கறதுனால, எல்லா இடத்துக்கும் இந்த உடலை நாம செலுத்தி கொண்டு போகலாம். அதுதான் மற்றபடி ஆன்மா வியாபக பொருள் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப ஆன்மாவாதினா எங்க இருக்கிறோம், ஆனா எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மல மறைப்பு இருந்தே மறைத்துக் கொண்டிருக்கிறது. உடல் இருக்கிற இடத்துலதான், உடல் கருவிகள் இருக்கிற இடத்துலதான் அந்த உடல் கருவிகளால கொஞ்சம் மனமறிப்பு நீங்க அறிவு விடுது. இப்ப இன்னொரு இடத்துல நாம இருந்தாலும் அங்க உள்ளதை அறிய முடியாது. ஏன்னா அங்க நாம இருந்தாலும் அங்க நம்ம மலம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதான் ஐயா அவர்கள் ஒரு ஓமை போல் சொல்லுவார்கள், குளத்தை முழுக்க அந்த பாசி மறைத்துக் கொண்டிருப்பது போல. ஒரு கல் வந்து அங்க வீசப்பட்டால் அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும் பாசி விலகி நீர் வெளிப்படுகிறது இல்லையா? அது மாதிரி உடல் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த அறியாமை கொஞ்சம் ஆணவத்தினுடைய அந்த ஆணவம் செய்கின்ற அறியாமை கொஞ்சம் நீங்கி அறிவு வெளிப்படுகின்றது என்று சொல்வாங்க. ஆகவே அது மாதிரி இந்த தத்துவ கருவிகள் இதையெல்லாம் நீங்கிய நிலையா, அதனால நீக்கம் என்பது இங்க என்ன அப்படின்னு சொன்னால் பற்றி விடுதல் தான். ஏன்னா உயிர் எங்கும் இருக்கின்ற பொருள். அப்போ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது என்பது கிடையாது. இப்ப போறதுன்னா உடல் தான், உடல் வந்து வியாபார பொருள் நம்ம சொல்லலையே. அது நீளாகம் உயரத்துக்குலாம் உட்பட்ட ஏகதேச பொருள். இது ஒரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துக்கு வரும். ஆனா உயிரே நேரடியா போய் வருமா? அது வராது. ஏன்னா அது எங்க இருக்கின்ற பொருள். இப்ப உயிர் பாதத்திலிருந்து நீங்குது, சிவத்தை போய் சேருது, அந்த திருவடியை போய் சேருதுன்னு சொல்றோமேனா அங்க அந்த உணர்ச்சி விசேடம் தான். ஆமா, நீங்குதலும் சார்ந்ததும் உணர்ச்சி விசேடம் தான். என்ன, ஒன்று மீது பற்றை விடுதல் அது நீங்குதல், இன்னொன்று மீது பற்றை பெருக்குதல் அது அதை சார்ந்தது. இதை இதை இது மீது விருப்பத்தை விட்டு சிவத்தின் மீது விருப்பத்தை வளர்த்தல், விருப்பத்தை விடுதல் நீங்குதல், விருப்பத்தை வளர்த்தல் சார்தல் என்று சொல்வார்கள். தத்துவங்களின் மீது பற்றை விட்டு விடுதல் அதான் தத்துவ சுத்தி. தத்துவத்தை விடுபட்டு விட்டது, தத்துவ சுத்தி பற்றை விட்டு விட்டது. அதாவது தத்துவங்களின் தொழிற்பாட்டை காணும் போதே அதுல இருந்து விடுபட்டு சிவஞானத்தினாலதான் தொழிற்பாட்டை எல்லாம் கண்டுது. அப்ப சுத்தி சொல்லல, எப்போ அது மீது பற்று நீங்குதோ அப்பதான் சுத்தி சொல்லுவாங்க தத்துவ சுத்தி. அப்படி தத்துவத்தின் மீது பற்றை விட்ட ஆன்மா ஒரு கணம் தன்னையும் தத்துவங்களையும் மட்டுமே ஒப்பிட்டு நீ அந்த மாதிரி வேறுபடுத்துக அப்படின்னா பாடங்கள் சொல்றோம் இல்லையா, அவங்க அட்டவணை போட்டு வேறுபடுத்துவோம். இது இப்படிப்பட்டது ஆனா அது அப்படிப்பட்டது அப்படின்னு வேறுபாடுகள் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாட்டுனா இதுன்னா வந்து அஞ்சு கஞ்சி பத்து பத்து மார்க்கு எளிதாக கிடக்குது இல்லையா? ஒரு பக்கம் படிச்சா போதும் அதுக்கு நேர்மாறா இன்னொரு வரும். அந்த மாதிரி உயிர் தன்னையும் தத்துவங்களையும் ஒப்பிட்டு இந்த தத்துவங்கள் கடப்பொருள், ஆனால் ஆன்மாவாதினா பித்து பொருள். இந்த தத்துவங்கள்லாம் ஏகதேச பொருள். ஆமா, சின்ன சின்ன பொருள்கள் இதெல்லாம் ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடியது. ஆனா நாம வியாபக பொருள் என்று இப்படி தத்துவங்களை நோக்க தன்னை உயர்ந்த பொருள் என்று கருதி உயிரானது தன்னை மதித்து நிற்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஐயா சொன்ன மாதிரி இந்த தீவிர தரத்தினி வாங்கணும் சொன்னார்கள். அது தீவிர தரத்திலும் தீவிரம், அதிலும் தீவிரம் சொன்னார்கள். அப்படிலாம் உள்ளவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படாது. அவர்கள் கொஞ்சம் சத்தினிபாகம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு தேக்கம் இல்லையா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது, இடையில ஒரு தேக்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா சொல்றோம் இல்லையா, நாட்டு நடப்பு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தேக்கம் வந்தோம். என்ன அப்படின்னா தத்துவத்தையும் தன்னை ஒப்பிட்டு தத்துவங்கள்லாம் தடப்பொருள், தான் சித்து பொருள், தத்துவங்கள்லாம் ஏகதேச பொருள், தான் வந்து வியாபக பொருள் என்று தன்னை மதித்து நிற்கிறோம். ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். அப்ப உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், பசு ஞானங்கள் என்ன சொல்றோம், தன்னையே மதித்து இல்லையா, பசு ஞானமாக இந்த ஆன்ம ரூபம் வந்து ஒரு பசு ஞான நிலை என்று சொல்லலாம். பசு ஞான நிலை என்று சொல்லலாம் ஆன்ம ரூபம். சரி, இந்த ஆன்ம ரூபத்திலே ஆன்மா தன்னை மதித்து, ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்கல் ஆன்ம ரூபம் அப்படின்னு. ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்றல் ஆன்ம ரூபம். அப்போ அந்த நிலையில குருவானவர் குரு தானே, சிவன் குருவானது தானே, இந்த தசகாரி அனுபவங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு, மூன்று அனுபவங்கள் நிகழ்த்திருக்காரு. இப்ப நான்காவது அனுபவத்துல ஆன்மா தன்னை மதித்து நிக்குதே, அப்ப குருவான பார்த்தாரா இப்படி தன்னை கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவார். நீ இன்று நீ வியாபார பொருள் நீ உணர்ந்திருக்கின்றாய், இன்று நீ உன்னை சித்த பொருள் உணர்ந்திருக்கின்றாய், தத்துவங்களில் வேறாய் நீ உன்னை உணர்ந்திருக்கின்றாய், இவ்வளவு காலம் நடந்தது என்ன, நீ எத்தனை பிறவிகளை உழன்று வந்தாய் என்று சொல்ல முடியுமா, பிறவிகளை அத்தனை பிறவிகள் நீ உழன்றும் பொறுமையாக, யார் பொறுமையாக உழைத்து எல்லாருடைய பொறுமையும் அடகுண்டு ஆசிரியே மாணவன் வந்து ஒரு ரெண்டு தடவை சுட்டுப்பாரு, நாலு தடவை சுட்டுப்பாரு, அதுக்கப்புறம் தப்பத்துப்பா வேணா சரி போ அவன் தரையெடுத்து அவ்வளோதான் விட்டுருவாரு. ஏ சாமி உன் தரையெடுத்து தான் விடுவாரா, தலையெழுத்தே மாற்றிடுவார்னு சொன்னார்கள் அம்மாவர்கள் கேட்டார்கள், அவர் கையா சொன்னார்கள். அது மாதிரி எத்தனை பிறவிகள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இல்லையா, வீடு வேட்டுக்கு வருவேன் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நீள நீள பிறவிகளுக்கே செல்வேன் இந்த அம்மா சென்றாலும் அதை எப்படிலாம் பக்குவப்படுத்தணுமோ அப்படிலாம் பக்குவப்படுத்தி இந்த நிலைக்கு இப்ப தத்துவ சுத்தி நிலைக்கு உயர்த்திருக்கிறார். இப்ப வந்துட்டு நான் வியாபார பொருள் என்ன மாதிரி பொருள் கிடையாது இருந்துன்றா இல்லையா, இது எத்தனை இருக்கு என்று சொல்லி எங்க குருவானவர் உணர்த்துவார். உணர்த்தினே ஆகா எல்லாம் சிவன் செய்தல்லவா, அந்த பெருமானின் அருளார் அல்லவா இந்த பேச்சு நான் பெற்றோம், இவன் அல்லவா நம்மை ஐந்தோடி படித்து இத்தனை விரைவுகளிலும் நம்மை செலுத்தி அதுக்கப்புறம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் என்று அந்த சிவனே தனக்கு பதியாக விளங்கும் நிலையினை, சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை அந்த ஆன்மா கருதல், அதான் சிவ ரூபம். சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதல் சிவ ரூபம். ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவ ரூபம் நாயா, சிவனுடைய அந்த பதியாம் தலைமையினை உயிர் கருதரித்தல் கருதரித்தல் தெய்வம் இல்லை. அது வந்து அந்த சமயநெறியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு புறப்படும் போது பல்வேறு சமயநெறிகளை சொல்லி இதுதான் உனக்கு மெய்வழி காட்டும் அதுதான் மெய்வழி காட்டும் அப்படின்னா சொல்லி பலரும் பல விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றது, அது அந்த நுழையும் போது சொல்றது அத்தனையும் பிழைத்து சிவநெறி ஒழுகி வீடு பெற்றே சொல்றாரு. அதுவே இந்த பதியாம் தலைமையினை சிவபெருமானுடைய அந்த பதியாம் தலைமையினை ஆன்மா கருதி இருக்கிறார் சிவ ரூபம். அப்படி இருக்கும்போதுதான் சிவபெருமான் வந்து அங்க தன்னை அவனுக்கு வந்து புலப்படுத்துகின்றார், சிவஞானத்தை அவனுக்கு கண்ணாக கொடுத்து சிவஞானத்தின் வழியாக தன்னை தரிசிக்கும்படி செய்கின்றார். ஆக சிவரூப கைதி இருக்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துகிறது, சிவரூப நிலையில் இருக்கும் ஆன்மாவுக்கு சிவம் தன்னை வெளிப்படுத்துகிறது, தன்னை புலப்படுத்துகிறது, தன்னை புலப்படுத்துகிறது. படிமுறை இது வந்து அந்த சத்ரிவாதம் குறையும் போது அந்த படிமுறையில இப்படி நடக்கும். ஐயா சொன்ன மாதிரி சத்ரிவாதம் முடியாது அந்நியமை விட்டு அந்நிய அந்நியமையும் விட்டு அலங்கரத்து இருக்கு, உடனே விட்டு தத்துவ சார்பு உடனே விட்டு யாங்கிற அகப்பற்றையும் விட்டு தத்துவ பற்றை விடுதல் புறப்பட்டு இல்லையா தன்னை மதித்து நிற்கின்ற ஆன்மரூப நிலை அந்த அகப்பற்றையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு உடனே எதிர்வொழி கூடியது அது தீவிரதர சத்ரிவாதம், தீவிரதருக்கு தீவிரதரம் அதுதான். அதுக்கு அவர்களே எடுத்துக்காட்டு, மணிவாசல பெருமானே எடுத்துக்காட்டு, இணையா திருவடி என் தலைநேர் வைத்தருமே வைத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துலாம் இல்ல, இணையா திருவடி என் தலைநேர் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொழில் விழுந்தேன் துறந்து விழுந்தேன். சுற்றங்கள்னா யாரு, நமக்கு சுற்றங்கள்லாம் மாமா சித்தப்பா அது அவர் சுற்றம் எதிர்த்து சொல்றாரு, தத்துவங்களையே சொல்றாரு, ஆன்மாவாகிய தன்னை சூழ்ந்து நின்ற தத்துவங்களையே சுற்றங்கள் இருக்கிறார், அத்தனை தத்துவங்களையும் துறந்து ஒழிந்தேன் பிறவி பிறவி துன்பத்திலிருந்து ஒழிந்து வைத்தலுமே என்று சொல்லியிருப்பதனால் அவருடைய திருவாரூரிய புராணத்துல இந்த மணிவாசவ பெருமான குந்தமந்திரியில திருவாரூர் ஆட்கொள்ளும் பொழுது மணிவாசவ பெருமானின் இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்த்து உடனிருந்து அடியார்கள் தான் இருந்தார்கள், உடனிருந்து அவன் அடியார்கள் யாரு, மண்ணுலகத்து அடியார்கள் பூதகணங்கள், சிவபெருமான் கைலாசத்தில் பூதகணங்கள் மாநிலராக உட்கொண்டு சிவபெருமானோடு திருப்பரந்துரை வந்திருந்தன. பூதகணங்களுக்கு வேற என்ன, சிவ சிந்தனையே தான் சிவ வழிபாடு தான், வேற வேற வேறே கிடையாது, அவர்கள் இயக்கும் அளவுக்கு இவருடைய பக்தி இருந்தது என்று திருவாரூரில் காண முடிந்தது. ஆகவே அந்த வைத்தலுமே குழந்தை ஒழிஞ்சது தீவிரதரம், இது வந்து மெதுவா படிமுறையில நடக்குது, சில காரியங்கள் அப்படி ஒவ்வொன்றா நடக்கும். அப்போ அந்த சிவபெருமானுடைய தலைமையிலேயே என்னை எல்லாம் சிவனே என்று நிற்கின்ற ஆன்மாவுக்கு தன்னையே வழங்குவதற்காக தன்னை புலப்படுத்தி அருள்கின்றார். அப்போ அந்த ஆன்மா என்ன செய்கின்றது, சிவஞானத்தை கண்ணாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. சிவரூப நிலையில் நிற்கும் ஆன்மாவுக்கு சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துதல். அப்போது சிவஞானத்தை கண்ணாக கொண்டு ஆன்மா சிவனை தரிசித்தல். இது சேர்த்தாதான் அந்த சிவ தரிசனம் முழுமையான. சிவன் தன்னை புறப்படுத்துகிறான். அப்போ அப்படி தோன்றுகின்ற சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல். அந்த சிவனை சிவஞானமே கண்ணாக கொண்டு ஆன்மா தரிசித்தல் சிவ தரிசனம். சிவ தரிசன நிலையில வந்து அந்த சிவானந்தமாகிய அந்த முத்தி பேரின்பம் விளையாது. சிவனை தரிசித்தாச்சு, இன்னும் மேலும் காரியங்கள் வச்சிருக்கின்றீர்களே, ஏன் சிவ யோகம் ஆன்மசுத்தின்னு நமக்கு இருக்கிறீர்கள் என்றார். ஏன் அந்த சிவ தரிசனம் முடிந்த நிலை அல்ல. ஏன்னா இதுல அந்த சிவானந்தமாகிய முத்தி பேரின்பம் விளைவதில்லை. ஏன் என்றால் சிவ தரிசனத்தின் போது ஆன்மா தன் ஞானத்தை சிவஞானத்திற்குள் அடங்க செய்து சிவஞானத்தையே சாரகமாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது. இந்த நிலையில ஆன்மாவுக்கு அந்த சிறுகுடி உணர்வு உள்ளது. சிறுகுடி உணர்வு உள்ளது. ஆன்மா வந்து தன்னை காண்பவன் என்றும் காட்டாக உள்ள ஞானத்தை அது காட்டுகின்ற ஞானம் என்றும் அங்க காணப்படும் சிவத்தை இது காணப்படும் பொருள் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். அதுக்குரிய கலெக்டர்கள் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். ஞாதிரு ஞானம் நேயம் என்ற அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. சிவ தரிசனத்தின் போது அந்த பாகுபாட்டு உணர்வோடுதான் ஆன்மா சிவனை தரிசித்து வருகின்றது. நான் ஞாதிரு அறிபவன் தனக்கு உதவுகின்ற ஞானம் தன் ஞானம் சிவஞானத்தை வாயிலாக கொண்டு அறிகிறது. ஞானம் சிவஞானம் துணை செய்து அறியப்படும் பொருள் சிவம். இந்த இப்படிப்பட்ட இந்த அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லது நமக்கு பெரிய குழப்பம் என்னன்னா எந்த நிலையிலும் இந்த மூன்று பாகுபாடுகளும் உள்ளன. அறிபவனாக ஆன்மா உள்ளது, அறியப்படும் பொருளாக சிவம் உள்ளது. சிவஞானம் சிவத்தை ஆன்மாவுக்கு அறிந்து கொண்டிருக்கின்றது. எப்பவும் இது உண்டு, அதுல வந்து மாற்றமே கிடையாது. முத்தி பேரின்பத்தில் கிடைக்கும் போதும் இந்த மூன்றும் உண்டு. இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் அது ஏகாத்மாவதுதான். காண்போனால் ஆன்மா இல்லை அப்படின்னா ஆன்மாவே சிவமாகி விட்டது. ஆன்மான ஒரு பொருளே இல்லை. சிவங்கிற ஒரு பொருள் தான். காண்போன் காணப்படும் பொருள் என்ற பேதமே இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அந்த கருத்து வேறு, இந்த கருத்து வேறு. அதைத்தான் நம்ம காட்ட முடியும். இப்ப யாரு கூட நம்ம வந்து வேற்றுமை பாராட்டுறது காட்டுறோம். கருத்து வேறு வேறு. ஏன்னா எப்பவும் அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவம் எப்பவும் உள்ளது. ஆனா ஆன்மாவுக்கு அந்த உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆன்மா எப்பவும் காண்பவன் தான், சிவம் காணப்படும் பொருள் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்மாங்கிற பொருளே நீங்கி போய் சிவமாகிய பொருளாகவே அது ஆய முடியாது. ஆனா அந்த உணர்வு அண்ணாவுக்கு இருக்கக்கூடாது. திரிபுடி உணர்வு இருக்கக்கூடாது. அதான் ஒரு ஆனந்த கருத்து. சன்னியாசங்கள் வந்து ஞாதாவும் ஞானமும் நேயப்பொருளும் அப்படி பார்ப்பவருக்கும் அவர் எட்டார். அதே இன்னைக்கு சொல்பவருக்கும் அவர் அறியவரும் படிப்பார். ஒரு ஆனந்த கருத்து சன்னியாசன் படித்தாங்க இல்லையா, சச்சி ஏகம்பர் அந்த கருத்து காந்திபுரத்தில் படித்தாங்க. அதுல சொல்லுவாங்க இந்த மூன்றும் நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு சொல்பவருக்கும் சுவாமி எட்ட மாட்டார். இந்த மூன்று பாகுபாடே இல்லைன்னு சொல்பவருக்கும் அவர் எட்ட மாட்டார்னு படிப்பாங்க. அந்த சிறுபடி உணர்வு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கறோம். கருவிக்கு வந்து கருவி கருவி தான், நேரம் காலம் தெரியாது. அதாவது ஏன் இந்த சிறுகுடி உணர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். நாம இப்ப உலக பொருள்கள் அப்படிதான் அறியும். இது நாற்காலின் அறிவு, நான் அறிபவன் நான், அறிவின் மூலமாக இந்த அறியப்படும் பொருளாக நாற்காலி அறிகிறேன். இதுதானே தெளிவான அறிதல் முறை. இதை போய் இருக்கக்கூடாதுன்னு நினைங்கன்னா என்று நாம நம்ம ஓகே கேட்டு வைப்போமே. இந்த பொருள்களை அறிவதற்கு இது சரியான முறை, இது உலக பொருள்களை அறிவதற்கு இது சரியான முறை. ஏன்னா இந்த உலக பொருள்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருப்பவை, நம்மோடு ஒன்றாக கலந்திருப்பவை அல்ல, நம்மை விட்டு பிரிந்திருப்பவை, நமக்கு அந்நியமாயிருப்பவை, நமக்கு அந்நியமாயிருப்பவை. அந்நியமான பொருளை அப்படி சிறிபுடி உணர்வோடு தான் நம்ம காண முடியும். அதுதான் சரியான காட்சி. காண்பவன் தான் காணப்படும் பொருள் என்று காண்பதுதான் காட்சி. விஞ்ஞான அறிவு கூட அதுதான், அந்நிய பொருள்கள் ஆராய்வது தான். ஒரு நாள் விஞ்ஞானி தாயாருன்னு ஆராய போகுது, அதுக்கு அவனுக்கு நேரம் தான் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதே நேரம் தெரியாது. ஆனா இங்க அறியப்படும் பொருள் எது? சிவம். சிவ தரிசனத்திலேயே அறியப்படும் பொருள் எது? சிவம். அந்த பொருள் ஆன்மாவை விட்டு எதிராவது அந்நியமாக இருந்து இருந்ததுண்டா? மாணிக்கவாசன் கேளுங்க, ஏன் கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் ஒன்றும் தெரியாது. அவர் தான் சொல்றாரு அனுபவத்தை, அனுபவ காரியம் சிவா, சிவ அனுபூதிமான். அதான் கந்தளின்னு ஒரு சொல்லு வரும் திருமுரு காட்டுப்படையில. அவன் சொல்லுவாரு கந்தளி என்பது பரம்பொருள்னு சொல்லிட்டு, அது அனுபவம் உடையாள் வாக்கில் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திருவாசத்திலிருந்து உற்ற யாக்கையின் உருப்பொருள் என்று சொல்லி அந்த திருவாச பாடலை காட்டி என்று அது அனுபவம் உடையாள் வாக்கால் காண்கின்றார். ஆக என்றாவது சிவம் ஆன்மாவுக்கு அந்நியமாக இருந்ததும் தான் அவர் அவர்களை கேட்கணும். அவர்கள் என்ன சொல்றாங்க, இணை பொழுதும் என்னென்று இங்காலம் தாங்கள். ஒருபோது இணைப்பொழுது கூட அவன் அந்நியமா இருந்தது, எங்க போனாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். அதனால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கே யாமை அப்படின்னு கேட்டார். அகன்று நிற்போம் இதே வினாவா கேட்டார். எங்க போனாலும் நம்ம அந்த திருவடி கூட தான் இருக்கணும், அது அகன்று நிற்பது எங்க? அப்படி ஒரு இடம் இருக்கவா செய்து சிவபெருமான் திருவடி இல்லாத இடம். ஆகவே அவன் ஒருபோதும் நம்ம விட்டு பிரிந்திருக்க மாட்டான். அப்போ அந்நியமான பொருள்களை அறிவோன் அறியப்படும் பொருள் பகுத்து திருவடி உணர்வோடு காணலாம். அந்நியமின்றி ஒன்றாக கலந்திருக்கும் பொருளை அப்படி திருவுணர்வோடு கண்டால் அது தவறான காட்சி அல்லவா? அது பிரிந்திருக்கின்ற பொருளை காண்பது மாதிரியா ஒன்றாக எப்போது கலந்திருக்கின்ற பொருளை காண்பது? அப்ப அந்த காட்சி சரியான காட்சியாகுமா? ஆக பொருளாக ஆன்மாவும் இருக்க சிவம்னு இருக்கு, அறிபவனாக ஆன்மாவும் அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கு, அதை மறுக்கல. ஆனா இந்த பாதுகாப்பு உணர்வோடு பார்த்தல், நம்ம இருக்க பிரிந்திருக்கின்ற பொருளை பார்க்கின்ற அந்த காட்சிக்கு தான் சரியா இருக்கும். ஒன்றாக கலந்திருக்கின்ற பொருளை அந்த காட்சியின்படி பார்த்தா சரியா இருக்காது. அதனால அந்த திரிமுடி உணர்வு நீக்கணும். அதுதான் பத்தாண்டுக்கிறோம் அழைக்கிறது. அப்போ தன்னை சிவத்தின் வேறாக கருதாமல் தன்னை சிவமாகவே இந்த ஆன்மா பாதிக்க வேண்டும். ஏன்னா இதன் இயல்பை ஏற்கனவே எப்படி இருக்கு? சார்ந்தவன் வண்ணமாய் ஆவது. அப்போ இது சிவனை பிரித்து பார்த்தார், அறிபவன் சிவன் அறியப்படும் பொருளும் பிரித்து பார்த்தார். இது இன்னும் சிவத்தை சாரவில்லைன்னு அர்த்தம். சிவோகம் என்ன அகம் புறம் தமிழ்ல இருக்கு. வடமொழியில் அகம் என்றால் நான் என்று கருத்தம். சிவோகம் சிவ அகம், அதாவது சிவம் நான், நான் சிவம் என்று பாவித்தவர்கள் சிவோகம் பாவனை. அப்ப தன்னை பிரம்மம் சொல்லக்கூடாதுன்னு நீங்களே சித்தாந்திகளே சிவோகம் பாவனை பாவனைக்கிறீங்களா அப்படின்னா சார்ந்ததன் பொன்னமாய் ஆகும் பொருட்டு சொல்லு. முத்திர ஆன்மா சிவம்னு நாம சொல்றோம். ஏன் எந்த பொருளை சார்ந்தோ அதன் மயமாக விளங்குதல் ஆன்மாவுக்கு எப்பவுமே உள்ள இயற்கை. அது மாதிரி முத்தியில் அது சிவத்தை சார்ந்து சிவமயமாகும். தத்துவங்களை சார்ந்து தத்துவமயமாக கிடந்திருந்த ஆன்மா தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து அகப்பட்ட தன்மையில் உள்ள அகப்பட்டதை விட்டு சிவனுடைய பெருமையை உணர்ந்து அவனை தரிசித்தது. தரிக்கும் போது அந்த பகுத்துணர்வோடு தரிசித்தால் அங்கே அனுபவம் கிடையாது. ஆகவே சார்ந்துதான் அனுபவிக்கணும், சார்ந்து அதன் மயமாகணும். அதுக்காக சிவோகம் பாவனை செய்து சிவனோடு ஒன்று கூட வேண்டும். அதைத்தான் சிவயோகம் என்று சொல்கின்றார்கள். சிவதரிசன சிவயோகம். ஆன்மா திரிபுடி நிலையை விட்டு திரிபுடி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாகுது. ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவத்தோடு ஏகனாகுது. எப்படி ஏகனா? சிவோகம் பாவனை கைக்கொண்டு ஏகநாதர் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மா திரிபுடி உணர்வை விட்டு சிவோகம் பாவனையை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகநாதன், இதுதான் சிவயோகம், இதுதான் சிறந்த யோகம், உண்மையான யோகம் என்று திருக்கழுத்துப்படியாக சொல்கிறது. சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறிய சொல்லியிருக்கிறேன். சிவயோகம், சிவயோக செய்திகள் நிறைய திருமந்திரத்தில் இருக்கின்றன. அது ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த குருவா வந்து ஆட்கொள்ற எட்டாம் சித்திரம், குருவா வந்து ஆட்கொண்டவருடைய சிவாசம் எட்டாம் திருமுறை, குருவா வந்து ஆட்கொண்ட பெற்றவர் மணிவாசர் பெருமான், அது எட்டாம் திருமுறை, எட்டாம் சித்திரம். இந்த பத்தாம் சித்திரம்னா ஏகநாகி என்று இந்த சிவயோகத்தை சொல்லுது. பத்தாம் திருமுறை திருமந்திரம் சிவயோகத்தையும் நிறைய சொல்லுது. பொருத்தம் இந்த திருவருக்கு பொருத்தம் எப்படி பண்ணிட்டு இருப்பாரு, இந்த திருமுறைக்கும் சாப்பிட்டு. ஆக இப்படி வான்மா திரிபுரி உணர்வை விட்டு சிவோகம் பாவனையை கைக்கொண்டு சிவத்தோடு ஏகநாத சிவயோகம். அதுக்கப்புறம் ஆன்ம சுத்தி, சிவம் தான் வந்து அனாதியே சுத்தனாக இருக்கின்ற பொருள். இந்த ஆன்மா எப்படினா அது சாரணம், அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஆன்மா சுத்தமாக திகழணும்னா சுத்தமான பொருள் அது சாரணம். இப்ப சுத்தமான சிவத்தை சார்ந்து விட்டதா, ஏகனாகி விட்டதா, இந்த திரிபுரி உணர்வு நீங்கிட்டு. அப்போ இந்த ஏகநாதன் நிலையில சிவனை தெளிவாக உணரும், தன்னையும் பண்ணா அது தெளிவாக உணரும், தன்னையும் பண்ணா உணரும். அதான் ஐயா ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க, திரும்ப திரும்ப ஒரே சொல்ல வரும், அதுதான் ஐயா சொன்னாங்க. தன்னாலே தன்னையறிந்தால் தன்னையும் தானே காணும், தான் அதுவாகின்றேன். சிவபிரகாசம் உண்மை காலத்தில் ஒரு பாடலை நீங்கள் கேட்டு சொல்லி நம்ம ஆனந்தராசன் ஐயா அவர்கள் ஒரு பேர் சொன்னார் இல்லையா. சிவத்தை இப்படி அது அறியும் போதுதான், சிவத்தோடு ஒன்றாகி கிடைக்கும் போதுதான் ஆன்மா தன்னையா இருக்கு. அதைத்தான் வந்து திருவிடை மருத்துவ மும்மணி கோவையிலே பச்சின தெரிகளாக சொல்லியிருப்பார். மாயப்படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்றவின், மாயப்படலம் சொன்னது இந்த தத்துவங்கள் எல்லாம் அதோட ஆணவத்தையும் சேர்த்து, அம்மா சொன்னார் இல்லையா, அந்த சோப்போட சேர்த்து அடுக்கையும் சோப்பையும் சேர்த்து போக்குவது போல தத்துவ சுத்தி அடைஞ்சதுன்னா அது ஆணவத்திலிருந்து நீங்கிட்டு நடத்தும் இல்லையா. துணியில் சேர்த்து வைக்கப்பட்ட சோப்பு கழிச்சுனா நீங்கிட்டுன்னா அழுப்பும் சேர்ந்து நீங்கிட்டுன்னு சொல்லாமலே பெறப்படும் இல்லையா. துணியில சோப்பு கழிச்சல் சேர்த்துருக்கோம், என்ன சேர்ந்துருக்கு, இந்த சோப்பு கழிச்சுனா நீக்கப்பட்டதுன்னா அழுப்பும் சேர்ந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லாமலே பெறப்படும். அது மாதிரி தத்துவ சுத்தி ஆன்மா அடைஞ்சதுன்னா மூலமனமாகிய ஆணவமும் சேர்ந்து அங்க நீங்கிட்டு இருந்தா இல்லையா. ஆகவே அந்த ஞான மாயப்படலம் கீழ் தன்னை தன்னுடைய கண்ணை இப்படி மறைத்து வந்த அந்த படலம் போல, அறிவை மறைத்து வைத்திருந்த மாயப்படலமாகிய ஆனமனத்தை நீக்கி தூய ஞான நாட்டம் பெற்றவன், தூய்மையான ஞான கண், சிவஞானமாகிய கண்ணை பெற்றவன் நின்பெருந்தன்மையும் கண்டே, சிவனாகிய இடைவருவர் ஈசனாகிய உன்னுடைய பெருந்தன்மைகளையெல்லாம் நான் கண்டேன், காண்டரும் என்னையும் கண்டே, ஆண்டலும் என்னையும் கண்டேன், உன்னை அறியவே என்னையும் அறிந்தே. ஆன்மா இப்போ சிவனை உணர்வோம், அப்பதான் தன்னை உணர்வு இல்லையா. காண்டலும் என்னையும் கண்டே, சிறரையும் கண்டே, சிறு ஆன்மாக்களையும் கண்டார். இப்ப நாம எனக்கும் தான் எதுவுமே அவர் தெரியும், பட்டினி தெரியாத மட்டும் தெரியும், எனக்கு உடம்புகளாக தான் தெரியும் இல்லையா. ஆன்மாக்களாக எங்க பாக்குறோம், அவருக்கு அறுப்பு சிவப்புக்குள்ளாம் உயரம் இருக்குவேன். இது சிறுகு காட்சி, அஞ்ஞான காட்சி, அது உடம்பே உயிர் நினைச்சு மயங்குவது. அது எல்லா ஆன்மாக்களையுமே கண்டார். இடைமருது பெருமானை அறிந்ததால் தன்னையும் அறிந்தார், பிற ஆன்மாக்களையும் அறிந்தார். அவரே சொல்லியிருக்கார் அனுபவத்தை. நாம அனுபவத்துல டைரி நம்ம அனுபவங்கள் தான் என்ன எழுத முடியும் இல்லையா, அந்த உலக கதைகள் தான் எழுத முடியும். அவங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா, மாயப்படலம் சீறி திருவிடை மருத பொருவிடைப்பாக மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் சீறி. மாயப்படலம் தானா கிட்டதான் சொன்னாரா இல்ல, நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்றவின் யானும் நின்பெருந்தன்மையும் கண்டே, ஆண்டலும் என்னையும் கண்டேன், சிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தும் கண்டேன், என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்னையோடு. யாரெல்லாம் சிவனை அறியவில்லையோ அவர்கள் தான் தன்னையும் அறியாதவர்களாம். தன்னை அறிதல் எப்படி இல்லையா, ஆன்ம ஞானம் பெறுவது எப்படி, தன்னை உணர வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னா சொல்வதை கேட்கின்றோம். கோயில் கோயில் போனா முடியாது, அது தன்னை குறித்து எல்லா மனதில் எல்லா சிந்தனையும் அடக்கி அப்படியே இருக்கணும், அப்பனா தன்னை உணர முடியும் சொல்றாங்க. ஆனா நம்ம சிவானுபவ சிறுவர்கள் என்ன இருக்காங்க, சிவனை அறியாதவர்கள் தன்னை அறியாதவர்கள் இருக்காங்க. அதனால நம்ம சிவாலை வழிபாடு செய்வது ரொம்ப அது சாதாரண வேலை இல்லை கோயிலுக்கு போறது, அதெல்லாம் தொடக்க நிலையில் சொல்றாங்க. அதுதான் நம்ம அனுபூதி மாண்களாலே செய்யப்பட்ட நிலை, நாகர்கள் மட்டும் செய்தது, அவர்கள் தொடக்க நிலையா ஆகவே அது எதுக்காக இவனை அறிந்தால்தான் தன்னை அறிய முடியும். ஆகவே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோட இல்லை, அந்த ஆச்சரியமாவே கடைசி வெளியாகத்தான் வச்சு முடிக்கிறார். கடைசி வெளியாகத்தான் யாரெல்லாம் உண்மை காணாது தன்னுடைய, அவர் தான் தன்னையும் காணாதான் அந்த தான் அனுபவத்துல. ஏன்னா நான் உன்னை கண்டவர்தான் என்னை கண்டேன், அப்ப இதுதான் தன்னை காண்பதற்கு வழிமுறை என்று தெரிந்து கொண்டேன் சொல்கின்றார். ஆகவே இந்த சிவ யோகத்தில் ஆன்மாதான் தன்னையும் காணும். தன்னை காணுனா எப்படி? தன்னுடைய உண்மையான தன்மை எப்பதான் தெரியும்? தத்துவங்களுடைய உண்மையான தன்மை எப்ப தெரிஞ்சது? இந்த தத்துவங்கள் விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய வியாபக பொருளாய சிவத்தை காட்டாது அப்படின்னு அதன் மீது பற்று விடுதல், அது தத்துவ சுத்தி. மாதிரி ஆன்மாவாகினான் சிவன் உணர்த்தினால்தான் உணர்வேனே ஒழிய ஒரு துளியளவு கூட அவன் உணர்த்தாமல் எனக்கு உணர்வு ஏற்படாது. நம்ம விட அறிவு குறைந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் தான் பார்க்கணும், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பார்க்கணும். அந்த பூச்சிகளுக்கு அறிவு விளக்கம் எவ்வளவு குறைவு, குறிப்பிட்ட சில செயல்களில் தான் அந்த அறிவை கொண்டு அதை ஈடுபட முடியும். அந்த அளவு அற்பமான அறிவு விளக்கம் கூட சிவபெருமான உணர்த்தினால்தான் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி அற்பமான அறிவு விளக்கம் கூட தானாக நமக்கு ஏற்படாது இல்லையா. அதனால நான் எப்படி தன்னை உள்ளபடி உணர்தல், சிவன் உணர்த்தினாரன்றி நான் ஒன்றையும் உணரமாட்டேன், சிவன் செலுத்தினாரன்றி தனக்கென்று ஒரு செயலும் இல்லை என்று இதுதான் ஆன்மா தன்னை உள்ளபடி உணர்தல். சிவத்தை சார்ந்ததுனாலதான் அந்த உண்மையான உணர்ச்சி வந்தது. சொன்னா ஆன்மா சுத்தியடைந்த ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலனை கொண்டு ஆன்மா நிற்றல், அதான் ஆன்ம சுத்தி. சிவ யோகத்துலதான் ஆன்ம சுத்தி வருது. சுத்தமான பொருளை சார்ந்துதான் ஆன்மா சுத்தமாகணும், என்ன சார்ந்ததன் தன்மை கொண்டது. ஆகவே சிவத்தை சார்ந்து அந்த சிவ யோக நிலையை கைகூடிய பிறகுதான் ஆன்மா அது தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் அறம் செயலே என்று அரண்பணி நிற்றல், அதுதான் ஆன்மா. தனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் அறம் செயலே என்று அரண்பணி நிற்றல் தான் ஆன்ம புத்தி. நாம் காலத்தின் படி நிற்கிறோம், காலம் கட்டளை விட்டது. அந்த சுத்தமான நோய் நீங்கி சுத்தமான மனிதனுக்கு அவனுடைய தகுதிக்கு ஏற்ற உணவு வழங்கப்படும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்ம சுத்தி பெற்ற ஆன்மாவுக்கு அந்த தகுதிக்கேற்ற சிவபோகம் வழங்கப்படுது. ஆன்மா அந்த முத்தி பேரின்பத்தில் திளைத்தல் சிவபோகம், சிவனையே அனுபவித்து பெருமை தனியாக சொல்லுவான், படத்தில் சொல்லுவான், அந்த சிவத்தையே ஆன்மா அனுபவித்து திளைத்தல், அதுதான் சிவபோகம். சிவமே அந்த போகம், சிவபோகம் என்பதுல வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ராஜபோகம் சொல்றோம், ராஜபோகம் வந்து ராஜபோகம் யான் அப்படிங்கிற என்ன அர்த்தம், ராஜா என்னென்ன போகங்கள் எல்லாம் அனுப்பிப்போனோ அந்த போகம் தான் இவன் அனுப்பிப்போம் அர்த்தம், அதான் ராஜபோகம் தான். சிவபோகம்னா அது மாதிரி அர்த்தம் இல்லாமா, சிவனுக்கு தான் ஒரு அனுபவம் கிடையாது, சுபெருமான் என்னெல்லாம் அனுப்பியாலும் அதெல்லாம் இவன் அனுப்பான் அப்படி இல்லை. சிவமே அந்த போகம், சிவமே போகம், சிவத்தையே அனுபவிக்கிறது. சிவபோகம் என்பது அந்த சிவத்தையே அனுபவித்து திளைத்தல், அதான் சிவபோகம். ஆக இந்த பத்து காரியங்களையும் நம்முடைய அருளாளர்கள் செய்த நூல்களின் அடிப்படையிலே செய்ய ஒரு நிலையாக சொல்லியிருக்கிறேன். இந்த பத்து காரியங்களை தான் தனக்கு அம்பலாமலத்தில் உணர்த்தியதாக இரண்டாவது பாடலிலும் ஆறாவது பாடலும் குறிப்பிட்டுள்ளார் என்று கூறிக்கொண்டு இந்த உலகுடைய நாயனார் கலிநிலை நிறைவு செய்து இந்த வகுப்பிலே அறியக்கூடிய பங்களிப்புகளை நிறைவு செய்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.